திருச்சிற்றம்பலம் சைவம் டா டார்கின் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்க இருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: எம்பிரான் திருமூல தேவநாயனார் அருளி செய்த 10 திருமுறையில் சைவ சித்தாந்தம். தொடர்ச்சி. உரை வழங்குபவர் திருமதி விமலா சுப்பிரமணியன் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
அடுத்து சகமார்க்கம். இதுவரை சன்மார்க்கத்தை பத்தி சிந்திச்சோம், இப்ப சகமார்க்கம் அப்படின்னா தோழமை நெறி. அப்ப இறைவனால் தோழனாக ஏற்றுக்கொள்ள பெற்று என்றும் அவனை நீங்காது ஒழுகக்கூடிய யோக நெறி. இந்த சன்மார்க்கம் ஞான நெறின்னு பார்த்தா அதுக்கு மாணிக்கவாச சுவாமிகள் நமக்கு வழிகாட்டினார்கள். இந்த தோழமை நெறிக்கு நமக்கு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வழிகாட்டினார்கள். இப்ப நமக்கு சிவஞான சித்தியார்ல இந்த சகமார்க்கத்தை பத்தி என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். சகமார்க்கம் புலன் ஒடுக்கி தடுத்து வழி இரண்டும் சலிப்பற்று முச்சதுரம் முதல் ஆதாரங்கள் அகமார்க்கம் அறிந்து அவற்றின் அரும் பொருள்கள் உணர்ந்து அங்கு அணைந்து போய் மேல் ஏறி அல்லர் மது மண்டலத்தின் முகமார்க அமுது உடலம் முட்ட தேக்கி முழு ஜோதி நினைந்து இருத்தல் முதலாக வினைகள் உகமார்க அட்டாங்க யோகம் முற்றும் உளத்தல் உழந்தவர் சிவன் தன் உருவத்தை பெறுவர் என்று நமது அருளந்தி சிவாச்சாரியார் அருமையாக உணர்த்துகிறார். சரி, இந்த பாடல் கருத்து என்னன்னு பார்த்தோம்னா, அந்த தோழ மார்க்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய யோக நெறி, சகமார்க்கம்னு சொன்னாலும் சரி, தோழமை நெறின்னு சொன்னாலும் சரி, யோக நெறின்னு சொன்னாலும் சரி, எல்லாம் ஒன்றுதான் குறிக்கும். இதுல கீழ்நோக்கி செல்லக்கூடிய வாயுவையும் மேல் நோக்கி செல்லக்கூடிய வாயுவையும் அடக்கி சுழுமுனை வாயில் வாயுவை செலுத்தும்படி நிறுத்தி மனச வந்து விஷயங்கள்ல செல்ல விடாம திருப்பி முக்கோணம் சதுரம் முதலிய அடையாளங்களை உடைய இந்த மூலாதாரம் சுவாதிஷ்டானம் தொடங்கி எல்லா 6 ஆதாரங்களையும் உணர்ந்து அந்த ஆதாரங்கள்ல அதிதேவதைகளை தியானித்து அந்த 6 ஆதாரங்கள்லையும் சிவபெருமானை வெளிப்படுத்துவதாக நிற்கும் என்று அழகாக நமக்கு உணர்த்துகிறார். அந்த அஜபாசக்தி வந்து அஜபாசக்தியை நோக்கி மேலாகிய பிரம்மரந்திர அளவும் அந்த அசபையோடு சென்று அணைந்து பிரம்மரந்திரத்துல, அதாவது உச்சித்வாரத்துல இருக்கக்கூடிய தாமரை முகையை மலரும்படி செய்து அந்த தாமரை மலரின் தாதுக்களில் உள்ள சந்திர மண்டலத்தை மூலாக்னியால் இழக பண்ணி அந்த மண்டலம் வழியாக ஒழுகக்கூடிய அமிர்தத்தை தேகம் முழுதும் பரப்பி பூரண பிரகாசத்தை தியானிப்பது இல்லையா, இதெல்லாம் செய்யணும். இது எதற்காக என்றால் வினைகள் கெடுவதற்கு வழியாகிய இயமம் நியமம் முதலிய அட்டாங்க யோகம் அதெல்லாம் இதுல நம்ம செய்யணும். இந்த வழிபாடு அகத்தொழில் நினைவில் சிவபெருமானுடைய அருவ திருமீனி இடத்து நிகழ்வது. இதனை கடைபிடிப்பவர்கள் சிவ சாரூபம் என்ற பதமுத்தியை பெறுவார்கள். சன்மார்க்கத்தில் இருக்கவங்க சிவ சாயுஜ்ய முக்தி அடைவாங்கன்னு பார்த்தோம். இது சிவபெருமானை போன்ற உருவத்தை பெறுவார்கள். இப்ப வாயுவானது எப்போதுமே உள்ள போறதும் வெளியே வருவதுமா இயங்கி கொண்டே இருக்கு. வெளியே வருவது ரேசகம், உள்ளே போவது பூரகம். அந்த வெளியே செல்வதை மேல் நோக்கி செல்லக்கூடிய வாயு, அதாவது நிஸ்வாசம்னு சொல்லுவோம். உள்ளே செல்லும் போது கீழ் நோக்கி செல்லும் வாயு உஸ்வாசம்னு சொல்லுவோம். இந்த வாயுவை இப்படி செல்ல விடாம தடுத்து அடக்கிறதுக்கு தான் கும்பகம் அப்படின்னு பேரு. இந்த கும்பகம் வந்து சுழுமுனை நாடி வழியா அகத்தில் ஒரு இடத்தில் மனத்தோடு கூட நிறுத்தி பழகுவது வாயுவை அடக்கக்கூடிய முறை. அப்ப அந்த 6 ஆதாரங்களையும் சொல்றாங்க இல்லையா, அதுல அந்த 6 ஆதாரங்கள் என்னன்னு பார்க்கலாம். முதலாவதாக மூலாதாரம், அது வந்து முக்கோண வடிவாக இருக்கிறது, கருவாய் எருவாய்க்கு நடுவுல இருக்குது. அது வந்து 4 இதழ்களுடைய செந்தாமரையில் 4 எழுத்துக்கள் இருக்கின்றது. இதற்கு அதிதெய்வம் விநாயக பெருமான். அடுத்தபடியாக சுவாதிஷ்டானம், அது அதற்கு அடுத்தால வருகிறது. அதுல அருகோணம், அதுல 6 இதழ் தாமரை இருக்கும், அதுல 6 எழுத்துக்கள் இருக்கும். அதற்கு அதிதெய்வம் பிரம்மதேவர். மூன்றாவதாக மணிபூரகம், அது நாபித்தானம். இதுல 3 வட்டம், அதாவது ரத்தின பிரபை போன்ற 10 இதழ்களை உடைய அந்த தாமரை அந்த இடத்துல இருக்கு, அதுல 10 எழுத்துக்கள் இருக்கு, அதுல விளங்கக்கூடிய அதிதெய்வம் விஷ்ணு. அடுத்து அநாகதம்ங்கிறது இருதய கமலத்தை குறிக்கிறது. இது வந்து முக்கோண வடிவம், இதுல பொன் போன்ற நிறத்தை உடைய 12 இதழ் தாமரை இருக்குது, அதுல 12 எழுத்துக்கள் இருக்கின்றன. இதற்கு அதிதெய்வம் ருத்ரன். அதற்கு அடுத்தபடியாக கண்டம், அது விசுக்தி என்று சொல்லப்படும். அதுல அதோட வடிவு வந்து அருகோணம், அது வெண்மை நிறம் உடைய 16 இதழ் தாமரை இருக்கு, 16 எழுத்துக்கள் இருக்கு அதுல. இதற்கு அதிதெய்வம் மகேஸ்வரன். அப்புறம் ஆக்ஞா என்று சொல்லக்கூடிய புருவ நடு, அதுல 2 இதழ்களை உடைய செந்தாமரை, 2 எழுத்துக்கள் இருக்கு, அதில் அதிதெய்வமாக சதாசிவமூர்த்தி இருக்கின்றார். இந்த 6 ஆதாரங்களையும் ஆசனமாக கொண்டு அதற்கு மேல இருக்கக்கூடிய பிரம்ம ரந்திரத்துல 1000 இதழ் தாமரை, அது மேல சிவபெருமான் எழுந்ததாக பரசிவன் எழுந்தருளி இருப்பார். இந்த அசபை அப்படின்னா நாத வடிவாக இருக்கிறது, அது குண்டலினி சக்தியுடைய சொரூபத்தை குறிக்கின்றது. அட்டாங்க யோகம்னா என்னதுன்னா நியமம், நியமம் ஆதனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி என்று 8 வகைப்படுகிறது. இயமம் அப்படின்னா கொல்லாமை, உண்மை கூறல், களவு செய்யாமை, பிறர் பொருள் விரும்பாமை, இந்திரிய விஷயங்களில் செல்லாத மனதை அடக்குதல். நியமம்னா தவம், சுத்தம், உடைமை, தத்துவ நூல் ஆராய்ச்சி, பெற்றது கொண்டு மகிழ்தல், தெய்வம் வழிபடுதல் அப்படிங்கிறது. ஆதனம் அப்படிங்கிறது உட்கார்ந்திருக்கும் முறைமையில் வேறு வேறு வகைகளை குறிக்கிறது. எப்படி இருந்தால் அந்த அதாவது அனுசந்தானம், இடைவிடாம நம்ம சிந்திக்க முடியுமோ, அப்படி செய்வதற்கு எது சுகமாக இருக்கிறதோ அதுதான் ஆதனம் என்று சொல்லப்படுகிறது. பிராணாயாமம் அப்படிங்கிறது மனதை புறத்தே செல்ல விடாமல் அடக்குவது. தாரணைங்கிறது மனதை ஓரிடத்தில் நிறுத்துவது. தியானம்ங்கிறது வழிபடு கடவுளோட வடிவத்தை மனதால் பாவித்து சிந்திக்கிறது. சமாதிங்கிறது மூர்த்தியாகிய தோற்றம், அது தோற்றமும் சிந்திப்பதாகிய தொழிலும் சிந்திக்கின்ற தானும், இப்படி பேதங்கள் இல்லாம மூர்த்தியும் தானும் இரண்டர கலந்து நிற்பதை குறிக்கும். இதுதான் தோழ நெறி அப்படின்னு சொல்லுவது. அப்ப வாயுவை அடக்குவது பிராணாயாமம், புலன் ஒடுக்குவது அதாவது மனம்லாம் அடங்குவது பிரத்யாகாரம், அதற்கு அடுத்தபடியாக சுழுமுனா மார்க்கத்துல செலுத்துவது தாரணை, ஆதாரங்களையும் அதிதெய்வங்களையும் அறிவது தியானம், இயமம் நியமம் ஆதனம் ஆகிய மூன்றும் உடையவர்க்கே இது சிந்திக்க கைகூடும், சிந்தனையில் கைகூடும், இப்படிப்பட்ட சிந்தனை கைகூடும் என்று சொல்லி இருக்கின்றார். ஆக அந்த சகமார்க்கத்தை பற்றி நமக்கு திருமூல தேவநாயனார் என்ன உரைக்கின்றார் என்று நாம் பார்க்கலாம். சன்மார்க்கம் தானே சகமார்க்கமானது, மன்மார்க்கமா முத்தி சித்தியுள் வைப்பதாம், பின்மார்க்கமானது பேரா பிறந்திருந்து துன்மார்க்க ஞானத்து உறுதியும் ஆமே அப்படின்னு சொல்றார். தோழமை நெறி அதாவது நிலை பேருடைய அந்த நெறியானது வீடு பேரான பெரும் சித்தியையும் தரும். இதை ஒளிந்த பிற்பட்ட நெறிகள் வந்து இடைவிடாது பிறந்து இறந்து அலைகின்ற மார்க்கங்கள் தான், அது ஞானமான பயனை தராது. இந்த தோழமை நெறியில இடைவிடாது தோழனை போல இறைவனை பக்தி பண்ணுவதால் அது ஞான நெறியாகியும் முடிந்த பயனை தரவல்லது. இறைவன் மேல ஒரு தோழமை இருக்கும்போது கண்டிப்பாக அது ஞான நிலைக்கு கொண்டு செல்லும், அதுவே நமக்கு முத்தியை சித்திக்க வைக்கின்றது, முத்தி கிடைக்க பண்ணுகிறது. அப்ப சரியையாதி 4 நெறிகளும் அல்லாதன பிற்பட்ட நெறிகள். அந்த 4 நெறிகளை தவிர பிற நெறிகளில் இருந்தால் பிறந்து இறந்து உழன்று கொண்டே இருக்க வேண்டியதுதான், அவையெல்லாம் ஞானத்திற்கு வாயில் ஆகாது என்று அறுதியிட்டு கூறியுள்ளார் திருமூல தேவ நாயனார். மருவும் துவாதச மார்க்கம் இல்லாதார், குருவும் சிவனும் சமயமும் கூடார், வெறுவும் திருமகள் வீட்டில்லையாகும், உருவும் கிளையும் ஒருங்கிழப்பாரே. 12 நெறிகள், அந்த 12 நெறிகளிலும் நின்று பழகாதவர்கள் அப்படின்னு சொல்றார். அதாவது மூலாதாரத்திலிருந்து ஒரு 6 ஆதாரம், அதற்கு மேலே சூரிய மண்டலம், சந்திர மண்டலம், அக்னி மண்டலம், அது மூணையும் கூட்டும் போது 9 ஆகுது. அதற்கு மேல சமனை, உண்மனை, அதீதம், இந்த 12 ஆதாரங்களாக கொண்டு நின்று பழக வேண்டும். அப்படி பழகாதவர்கள் அப்படின்னு எடுத்துக்கிடலாம் பொருளை. அல்லது துவாதசாந்த தலத்தில் நின்று தியானிக்க பழகாதவர்கள் அப்படின்னு எடுத்துக்கிடலாம். அவங்க குருவையும் சிவத்தையும் சமயத்தையும் பொருந்தாதவர்கள் ஆவார்கள். திருமகள் அவர்களை கண்டால் வெறுவி ஓடுங்கள். வெறுவும் திருமகள் சொல்லியாச்சு. திருமகளுக்கு அவங்களை எல்லாம் பார்த்தா அச்சமா இருக்குமா, அவ நிக்க மாட்டா போயிருவா, அவர்கள் வீட்டில் இல்லையா. கண்டார் அஞ்சும் உருவையும் சுற்றத்தையும் ஒரு சேர இழப்பார்கள். எல்லாரும் அவங்கள பார்த்தா அச்சப்படுவாங்க. நல்ல அழகான ஒரு உருவத்தையும் சுற்றத்தையும் ஒரு சேர இழப்பார்கள். இந்த மாதிரி சகமார்க்கத்தில் நில்லாதவர்கள். அப்படியானால் இவையெல்லாம் நமக்கு வேண்டும் என்றால் நாம் சகமார்க்கத்திலே கண்டிப்பாக நின்று பயனடைய வேண்டும் என்பதை குறிப்பால் உணர்த்தி இருக்கின்றார். உரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. உரு உட்காகும் இல்லையா, அதாவது கண்டார் அஞ்சும் தெய்வீக தன்மை. அந்த சகமார்க்கத்துல நில்லாதவங்களுக்கு இம்மையில் பொருளும் புகழும் ஒளியும் இல்லை, மறுமையில் முக்தியும் இல்லை என்று உணர்த்துகின்றார். அதற்கு அடுத்தபடியாக யோக சமாதியின் உள்ளே அகலிடம் யோக சமாதியின் உள்ளே உளரொளி, யோக சமாதியின் உள்ளே உள சக்தி, யோக சமாதி யுகந்தவர் சித்தரே என்று சொல்லுகின்றார். யோக சமாதியாகிய இந்த சக மார்க்கத்துக்குள்ள எல்லா பிரபஞ்சங்களும் அடங்கி நிற்கும். ஒளிவடிவான சிவமும் சக்தியும் இருக்கு. உள்ளே உள உளரொளி அதான் சிவம், உள்ளே உள சக்தி அது சக்தி. உள்ளே வந்து சிவமும் சக்தியும் இருக்கு. இதை விரும்பி உகந்தவர் அப்படின்னா விரும்பி மேற்கொண்டவர்கள் சித்தரே, அவர்கள் தான் சித்தர்கள் என்று அழைக்கப்படுகின்றார்கள். அகலிடம், அகலிடம்னா பிரபஞ்சம். ஒளி என்பது சிவத்தை குறிக்கிறது, அது சிவபெருமானை உணர்த்துகிறது. யோகமும் போகமும் யோகியர்க்கு ஆகுமால் யோகம் சிவரூபம் உற்றிடும். உள்ளத்தோர் போகம் புவியில் புருடாத்த சித்தியதாகும், இரண்டும் அழியாத யோகிக்கே அப்படின்னு சொல்றார். யோகம் போகும் இரண்டும் யோகியர்களுக்கு உண்டு. நம்ம அப்படியே வந்து உண்மை நெறி விளக்கத்துல தசகாரியங்களை பார்த்தோம். இந்த யோகத்தால் சிவரூபம் பெற்ற ஆன்மாக்கள் நுகரும் போகம் என்னதுன்னு பார்த்தோம்னா பூமியில் நுகரப்பெறும் புருஷார்த்தங்களை பெறுதல். புருஷார்த்தங்கள்னா என்னது, தர்ம அர்த்த காம மோக்ஷ அப்படின்னு சொல்லுவோம் வடமொழியில. தமிழ்ல அறம் பொருள் இன்பம் வீடு என்று சொல்லுவோம். அப்போ யோகிக்கு இம்மை இன்பமும் மறுமை இன்பமும் இரண்டும் கெடாமல் சித்திக்கும் என்று அழகாக நமக்கு உணர்த்துகின்றார். அப்ப உற்றிடும் உள்ளத்தோர், அந்த உள்ளத்தோர் அப்படிங்கிறது ஆன்மாக்களை குறிக்கின்றது. உள்ளம் அப்படிங்கிறது ஆன்மா. புவியில் போகம் பொருடார்த்த சித்தியது அப்படின்னு கொண்டு கூட்டணும்னா அந்த பாடலின் பொருள் நமக்கு தெளிவாக விளங்கும். ஆதார சோதனையான் நாடி சுத்திகள் மேதாதி ஈரன் கலந்தது விண்ணொளி, போதாதயத்து புலன் கரணம் புந்தி சாதாரணம் கடலாம் சகமார்க்கமே அப்படின்னு சொல்றாரு. 6 ஆதாரங்கள்ல நின்று பழகிறதுனால நாடி சுத்தி, இதெல்லாம் சிவபூஜையில வரும் நாடி சுத்தி எல்லாம். இந்த மேதா கலை முதலான 16 கலைகளில் கலந்து பழகுவது வந்து நம்மால் அப்படி கலந்து அந்த அதுல ஒழுகும் பொழுது பேரொளி பிளம்பாகிய சிவத்தை காண முடியும். அதாவது முதல்ல என்ன சொல்ற, நாடி சுத்தி இடைகளை பிங்களை சுழுமுனை, இந்த 3 நாடிகளையும் தூய்மைப்படுத்தக்கூடிய செயல் அந்த நாடி சுத்தி. அதுக்கு அடுத்தபடியா என்ன சொல்றாரு, ஆதார தியானம்னா யோகம். அதாவது 16 கலைன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, ஈரன் அப்படின்னு சொல்ல, ஈரன்னா 8 16, அதான் 16 கலைகள்னு சொல்லியிருந்தோம். அதாவது சோடச கலா பிராசாத தியானம் அப்படிங்கிறது, அது பராகாயத்துல இருக்கிற பரஞ்சோதியை நாம் காண முடியும் அதன் மூலம். அது மட்டும் இல்லாம அதற்கு மேலதாகிய ஞானாகார தியானத்துக்கு கருவிகரணங்கள் எல்லாம் சிவகரணமாக தன்வசமற்று பின் தானாக விளங்கும். அதாவது ஞான வடிவான கோயிலுள் புலன்களும் பொறிகளும் புத்தியும் சாதாரண தன்மை நீங்கும் அப்படி இந்த சகமார்க்கத்தால் நமக்கு அது விளைகிறது. சாதாரணம் கெடலாம் சகமார்க்கமே அப்படின்னு சொல்றாரு. இப்ப நம்முடைய கருவிகரணங்கள் எல்லாம் நல்ல முறையில இருக்கணும், சிவகரணமாக மாறணும்னா நம்ம சகமார்க்கத்தில் நிற்க வேண்டும் என்பதை சைவ சித்தாந்தம் சொன்ன அந்த கருத்தை திருமூல தேவநாயனார் இதிலே நமக்கு தெளிவுபடுத்துகின்றார். பிணங்கி நின்ற ஐயைந்தையும் பின்னை அணங்கி எரிவன் எரிவன ஐயர் மனவாளால் அணங்கி எரிவன் ஐயர் மனவாளால் கணம் பதினெட்டும் கருதும் ஒருவன் வணங்க வல்லான் சிந்தை வந்து நின்றானே என்று சொல்லுகிறார். அப்போ பிணங்கி நிற்கின்ற ஒன்றோடு ஒன்று ஒவ்வாம மாறுபட்டு கிடக்கின்ற ஐந்து இருபத்தைந்து தத்துவங்களையும் பிறகு தெய்வத்தன்மை பெற்று மனம் என்னும் கூறிய வாளால் வெட்டி எறிவான். அப்போது பதினெட்டு தேவகணங்களும் தியானித்து அல்ல தேவகணம் பதினெட்டு வகையால் தியானித்து வணங்கப்படக்கூடிய பொருளாகிய ஒப்பற்ற சிவம் அந்த யோகிக்கு காட்சி தருவார். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தோழமை நெறியில நின்றார் சகமார்க்கத்துல. அவருக்கு சுவாமி அழகாக வெள்ளை யானையை அனுப்பி கைலாயத்துக்கு அழைக்கின்றார். தானனை முன்படைத்தான் என்று பாடிக்கொண்டே பதிகத்தை பாடிக்கொண்டே வெள்ளை யானையின் மீது செல்கின்றார். பதிகத்தை முடிக்கும் போது கைலாயத்துக்குள்ள போயாச்சு. இந்திரன்மால் பிரமன் எழிலார் மிகு தேவரெல்லாம் வந்ததிற்குள்ள என்னை மத்தையானை அருள் புரிந்து மந்திரமா முனிவர் இவனாரண எம்பெருமான் நம்பமரூரனென்றான் நொடித்தான் மலை உத்தமனே. இது அவருடைய அனுபவ நிலையை நமக்கு பாடலாக தந்தார். அந்த கருத்தை நமக்கு இந்த பாடல் உணர்த்துகிறது. சகமார்க்கத்துக்கு வழிகாட்டியவர் தம்பிரான் தோழராகிய சுந்தரமூர்த்தி சுவாமிகள். அடுத்து வளங்கனி ஒக்கும் வளநிறத்தார்க்கும் வளங்கனி ஒப்பதோர் வாய்மையனாகும் உளங்கனிந்துள் உள்ளம் முகந்து இருப்பார்க்கும் பழங்கனிந்துள்ளே புகுந்து நின்றானே அப்படின்ட்டு புகுந்து நின்றானே. ஆக செல்வ வளத்துக்குள்ள கன்னியாகிய திருமகள் அவள் மனமொத்து எழுந்தருளி இருக்கின்ற வளமான திருமார்வை உடைய திருமாலுக்கும் அதாவது நல்ல கனியை ஒத்த இயல்புடையவன் மனம் கனிந்து மகிழ்ந்திருக்கக்கூடிய சிவயோகியர்க்கு இறைவன் பழம்போல கனிந்து அவர்கள் மனத்துக்குள்ள ஆனந்தத்தை அளிப்பார் அப்படின்னு சொல்றார். திருமாலுக்கும் அவர் தான் ஆனந்தம் அளிக்கின்றார் என்று நமக்கு உணர்த்துகின்றார். இதற்கு அடுத்தாற் போல சற்புத்திர மார்க்கம் அதாவது புத்திர மார்க்கம் மகன்மை நெறி நமது ஞான சம்பந்த பெருமான் நமக்கு இதற்கு அழகாக வழிகாட்டினார் என்று நாம் பார்க்கின்றோம். அதனை உணர்த்தக்கூடிய சித்தியார் பாடலை முதலில் சிந்தித்த பின் இதை பார்க்கலாம். புத்திர மார்க்கம் புகழில் புதிய விரைப்போது புகை ஒளி மஞ்சனம் அமுது முதல் கொண்டு ஐந்து சுத்தி செய்து ஆசனம் மூர்த்தி மூர்த்திமானாம் சோதியையும் பாவித்து ஆவாகித்து சுத்த பக்தியினால் அர்ச்சித்து பரவி போற்றி பரிவினோடும் எரியில் வரும் காரியமும் பண்ணி நித்தலும் அக்கிரியையினை இயற்றுவோர்கள் நின்மலன் தன் அருகிருப்பர் நினையும் காலே என்று சொல்லுகின்றார். அதாவது புத்திர மார்க்கம் என்று சொல்லக்கூடிய மகன்மை நெறி அதுல என்ன வச்சுக்கிடணும், விரைப்போது புதிய நறுமணம் உள்ள மலர்கள் அதாவது வாடன பூக்கள் அழுகிய பூக்கள் மனமில்லாத பூக்கள் எல்லாம் பயன்படும் நல்ல நறுமணத்தோட இருக்கக்கூடிய பூக்கள். அப்புறம் புகைங்கிறது தூபம், ஒளிங்கிறது தீபம், மஞ்சனம்ங்கிறது திருமஞ்சனம் என்று சொல்லக்கூடிய அபிஷேகம், அப்புறம் அமுதுங்கிறது நெய்வேத்தியம் திருவமுது. இது எல்லாவற்றையும் வைத்துக் கொண்டு பூத சுத்தி, ஆன்ம சுத்தி, திரவிய சுத்தி, மந்திர சுத்தி, லிங்க சுத்தி என்று சொல்லக்கூடிய அஞ்சு வகையான சுத்திகளை செய்து சிவாசனம் மூர்த்தி மூல மந்திரங்களால் அந்த ஆசனம் இட்டு அந்த ஆசனத்துல மூர்த்தியை எழுந்தருள பண்ணி அந்த மூர்த்தியில மூர்த்திமானாகிய சிவபெருமான பாவனையில வர வைத்ததை வெளிப்படுத்தி நிர்மலமாகிய மெய்யன்பால் அர்ச்சனை செய்து துதித்து நமஸ்காரம் முதலிய வழிபாடுகளை செய்து நித்திய அக்னி காரியமும் செய்து முடிப்பது கிரியை என்று சொல்லப்படும். இந்த கிரியை இந்திரியங்களும் மனமும் கூடி தொழில்படுவது, அதாவது புறத்தொழில் அகத்தொழில் என்ற இரண்டாலும் சிவபெருமானுடைய அருவுருவ திருமேனியை வழிபடுவது. அதான் சதாசிவ திருமேனி, அதான் சிவலிங்கம். வீட்லயும் சிவ பூஜை பண்றவங்க சிவலிங்கத்தை வச்சு பூஜை பண்ணுவாங்க. திருக்கோயிலில் நாம் கருவறையில பார்க்கக்கூடிய சிவலிங்கம் அதுவும் அதைத்தான் உணர்த்துது. இதை கடைபிடிப்பவர்கள் சிவ சமீபம் ஆகிய சிவபெருமானுக்கு ரொம்ப அருகில் இருப்பார்கள், சமீபமாக இருப்பார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். அப்போ இந்த நன்மக்கள் நெறி அப்படிங்கிறது, அதாவது புத்திர நெறிங்கிறது எப்படின்னு பாத்தீங்கன்னா, உலகியல்ல நன்மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா இரு முது குறவரதா தாய்க்கும் தந்தைக்கும் செய்யக்கூடிய பணிகள் எல்லாம் செஞ்சு அந்த வழியில நிற்பாங்க இல்லையா, அது மாதிரி சிவப்பணி வழி நிற்பவர்கள் சர்புத்திரர் என்று சொல்லப்படுகின்றார்கள். அதனால இந்த மார்க்கத்துக்கு சர்புத்திர மார்க்கம் என்பது பெயர். இப்ப அதுல என்ன சொல்றான்னு பார்க்கலாம். மேவிய சர்புத்திர மார்க்க மெய்த்தொழில் தாவிப்பதாம் சகமார்க்கம் சகத்தொழில் ஆவ ஆவதிரண்டும் அகன்று சகமார்க்க தேவியோடு ஒன்றல் சன்மார்க்க தெளிவது அப்படின்னு சொல்றார். அதாவது விரும்பின அந்த மேவியங்கிறது மேவுதல்ங்கிறது விரும்புதல், விரும்பிய சர்புத்திர மார்க்கம் அப்படின்னா என்னன்னா கிரியை. அதாவது அந்த சகமார்க்கத்துல என்ன செய்யறோம், தியானிப்பவன் தியானிக்கப்படும் பொருளாக பொருளுமாக இரண்டாக இருந்து அறியக்கூடிய நிலை அகன்று சன்மார்க்கமாகிய ஞானாம்பிகையோடு ஒன்று இருத்தல். அதாவது சர்புத்திர மார்க்கம்ங்கிறது சிவ பூஜையைத்தான் குறிக்குது, கிரியையைத்தான் குறிக்குது. அந்த சிவ பூஜையை செய்வதால் சிவ யோகம் கிடைக்குது. அந்த சிவ பூஜை அந்த கிரியையானது சிவ யோகத்தை பயப்பது. அந்த சிவமோ யோகமாகிய சகமார்க்க தொழில், அதாவது தியானிப்பவனும் தியானிக்கப்படும் பொருளாகிய பேதமும் நீங்கி சகமார்க்க தேவியாகிய ஞானாம்பிகையோடு அறிவு மயமாக ஒன்றுதல். இந்த சித்த மரபுல சகமார்க்க தேவின்னு சொல்லுவாங்க. ஆகையால் அந்த சொற்றொடரையே இங்கே கையாண்டிருக்கின்றார். அடுத்து பூசித்தல் வாசித்தல் போற்றல் செபித்திடல் ஆசற்ற நற்றவம் வாய்மை அழுக்கின்மை நேசித்திட்டு அன்னமும் நீ சுத்தி செய்ததன் செய்தன் மற்ற ஆசற்ற சர்புத்திர மார்க்கமாகுமே அப்படின்னு சொல்றாரு. இப்ப இறைவனை பூசித்தல், அப்புறம் சிவபுராணங்களையும் தத்துவங்களையும் கூறக்கூடிய சிவாகமங்களை, அதான் சித்தாந்தம், சிவாகமங்கள் சித்தாந்தம், அதாவது தோத்திரம் சாத்திரம் புராணம் இவற்றையெல்லாம் வாசிக்கணும். சித்தியாரிலும் சொல்லுவாங்க ஞான நூல்தனை ஓதுதல் ஓதுவித்தல், நம்மளும் படிக்கணும் பிரத்யாரையும் படிக்க வைக்கணும் அப்படின்ட்டு. ஆக அப்படி வாசித்தல், அப்புறம் போற்றுதல் அப்படின்னா வணங்குதல், ஜபித்திடல்னா ஜபம் செய்தல், இறைவனுடைய நாமத்தை ஜபித்தல், இறைவனுடைய திருவுருவை வணங்குதல், ஆசற்ற நற்றவம், தவம்னு சொல்லியாச்சு அதுக்கு ஒரு அடைமொழி நற்றவம், அதுக்கும் இன்னொரு அடைமொழி ஆசற்ற நற்றவம் சொல்லியாச்சுனாலே சைவ சித்தாந்தம் சொல்லக்கூடிய சரியை கிரிய யோகம், அதனால் பெறக்கூடிய ஞானம். அதுவும் ஆசற்ற குற்றமில்லாத குற்றமில்லாத தவத்தை செய்யுங்க அப்படின்னு சொல்ற, தவம் செய்யறேங்கிற பெயர்ல அவம் செய்யக்கூடாது என்பதை கண்டிப்பாக சொல்லுகின்றார். அடுத்து வாய்மை, கண்டிப்பாக சைவம் நமக்கு உணர்த்தக்கூடிய ஒரு விஷயம் வாய்மை தான். வாய்மையே தூய்மையாக, அக பூஜையில வாய்மை தான் அபிஷேக பொருளாகவே இருக்கு. அடுத்து அப்ப உண்மையே பேசணும். அடுத்து அழுக்கின்மை, அழுக்காறு, அவா, வெகுளி, இன்னாச்சொல், அந்த மாதிரி அதெல்லாம் மன மாசுக்கள், அதெல்லாம் இருக்கக்கூடாது. அடுத்து அதுக்கு அப்புறம் என்ன செய்யணும், நேசித்து இறைவனை நேசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நேசமும் வைத்தனையோ அப்படின்னு கேக்குறாங்க இல்லையா திருவம்பாவையில் அடுத்தல, அது மாதிரிதான் நேசத்தை சிவபெருமான்கிட்ட வைக்கணும், மற்றது மேல வைக்க கூடாது. சிவநேய செல்வர்கள் அப்படிதான் சொல்லுவாங்க, சிவநேச செட்டியார், அதெல்லாம் நம்ம பாக்குறோம். சிவபெருமான் மேலதான் நம்ம நேசத்தை வைக்க வேண்டும். சரி, ஆக இந்த ஹம்ச பாவனை, அதான் அன்னம் அப்படி, இந்த ஹம்ச பாவனை செய்து ஆன்ம சுத்தி செய்தல், இதுதான் குற்றமற்ற சர்புத்திர மார்க்கம். அப்போ ஆசற்ற நற்றவன் ஏன் அழுத்தி சொன்னார்னா, நிஷ்காமிய தவம், எதுக்காகவும் நம்ம சரியகிரிய யோகத்தை பண்ணக்கூடாது, எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்காம. கூடும் அன்பனில் கும்பிடலே அன்றி வீடும் வேண்டா விரலின் விளங்கின, ரொம்ப அன்பு சுவாமி மேல கூடுது, அதை காட்டுவதற்காக கும்பிடுறாங்களே தவிர, எனக்கு சுவாமி ஒண்ணே உனக்கு என்னப்பா வேணா வீடு பேர் வேணுமான்னு கேட்டா, இருக்கிறதுலயே உயர்ந்தது வீடு பேர், எனக்கு அதெல்லாம் வேண்டாம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பக்குவம், அப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் நிஷ்காமிய தவம், தவத்திலே நிஷ்காமிய தவம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரி, அப்போ ஆன்மாவாகிய நீ நான் அவன் என்று ஹம்ச தியானம், ஹம்ச தியானம் என்னன்னா நான் அவன் அப்படிங்கிற ஹம்ச தியானத்தை செய்தால் ஆன்ம சுத்தி, அந்த அந்த ஹம்ச தியானம் செய்து ஆன்ம சுத்தி செய்யறோம். சிவோகம் பாவனை செய்து அதுவும் ஆன்ம சுத்தியை தான் குறிக்குது. ஆக இது நமக்கு கண்டிப்பாக அவசியம் என்பது வலியுறுத்தப்பட்டிருக்கின்றது. அருகால் பறவை அலர்த்தேர்ந்துள்ளலும் மருகா நரை அன்னம் தாமரை நீளம் குறுகா நறுமலர் கொய்வன கண்டும் சிறுகால் அறநெறி சேரகிலாரே. வண்டு வந்து எதை தேடி அலையணும்னா எப்போதும் பூக்களை தான், அதான் அலர்தேர்ந்து உழலும். அருகால் வண்டுக்கு ஆறு கால்கள், அது பூவைத்தான் தேடி அலையும். மருகா நரை அன்னம், அதாவது கலந்தாத அன்னப்பறவையானது தான் தண்ணியிலே இருந்தாலும், அது வெள்ளை அன்னம், வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய அன்னப்பறவையானது தாமரை மட்டும்தான், தாமரை மட்டும்தான் பொருந்தும், பக்கத்திலே இருக்கக்கூடிய நீல மலரை அணுகாது. கிரியாவான்கள் வந்து பூ கொய்வனவற்றை கண்டும் சிறு பொழுதா இருந்தாலும் தன்னுடைய தர்ம நெறியிலிருந்து பெயர்வதை செய்ய மாட்டார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப மல மரப்புடைய மக்கள் பொறி விருந்தாக பல புலன்களை நாடி பல இடங்களில் பல்லாற்றானும் அலைவார்கள். அதான் வண்டோர் அணையர் மாந்தர் அப்படின்னு சொன்னது மாதிரி, தாமரையும் நீளமும் ஒரு இடத்துல ஒரு சேர வாழ்ந்தாலும் அன்னம் வந்து தாமரையை பொருந்தும், நீல மலர பொருந்தாது. அது மாதிரி ஹம்ச பாவனை செய்யக்கூடிய கிரியாவான்கள் சிவபெருமானை தவிர தியான பொருள் ஒன்று இல்லை அப்படிங்கிற உறுதி கொண்டு அவனையே சாருவார்கள். சிவ ஏவத் ஏய அப்படிங்கிறது ஸ்ருதி வேதவாக்கு. அதனால நீலம் போன்ற மாயா பெத்தமான புறச்சமய நெறியில அவங்க நிற்க மாட்டாங்க. சரியாக மலர் கொய்தல் வந்து பூசைக்குரிய சாதன தொழிலாக இருந்தாலும் அதனை செய்து சிவோகம் பாவனையிலிருந்து சிறு பொழுதும் பிரியார், அதனால கொஞ்ச நேரம் கூட இறைவனை விட்டு அவர்கள் பிரிய மாட்டார்கள் என்பது நமக்கு இதிலே உணர்த்தப்பட்டிருக்கிறது என்று நாம் பார்க்கின்றோம். சரியாக, இப்போது வாழ்த்து பாடல். பண்ணிய தவத்தான் மிக்க பரவுவான் சைவம் வாழ்க, கண்ணிய அமுத கும்பம் கையுளால் கருணை வாழ்க, வெண்ணிய தெய்வ மண்ணி படிக்கரை என்றும் வாழ்வோன் புண்ணிய மன்றுளாடும் பூங்கலல் வாழ்க வாழ்க. ஆக வாழ்த்தை கூறியாயிற்று. இப்போது இதுகாரும் இந்த அழகான சன்மார்க்கம், அப்புறம் சகமார்க்கம், சர்புத்திர மார்க்கம் என்ற தலைப்புகளிலே ஒரு அரிய செய்திகளை எல்லாம் நமக்காக யோக நிலையிலிருந்து உணர்த்தியவர் திருமூல தேவ நாயனார், அவருக்கு நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, குருவருளுக்கும் திருவருளுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, மிகவும் சிரத்தையோடு எத்தனையோ நிகழ்வுகளை எல்லோரும் பார்த்த நேரத்தை பாலுக்கு இறக்கின்றார்கள், அப்படியெல்லாம் செய்துவிடக் கூடாது. கையில் இருக்கின்ற இந்த செல்போனை வச்சு பொழுதெல்லாம் போக்குறவங்க பலர், வீட்டில் உள்ள பணிகள் அல்லது சிவப்பணிகள் சைவப்பணிகள்லாம் செய்வதற்கு மறந்து போகின்றார்கள். அப்படிலாம் இல்லாம நீங்க இப்படி இருக்கணுங்கிறத அழகா அடிக்கோடிட்டு தினந்தோறும் பல வகையாக வேதம், ஆகமம், புராணம், இதிகாசம், சாத்திரம், தோத்திரம் என்ற பலவற்றிலும் இருந்து கருத்துக்களை உணர்த்தக்கூடிய சைவம் டாட் ஓஆர்ஜி பொறுப்பாளர்கள் அன்பர்கள் அவர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்து இந்த நிகழ்வினை நேரில் கண்டுகொண்டிருக்கும் உங்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்து நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். அடியேன் தூத்துக்குடியிலிருந்து விமலா சுப்பிரமணியம், திருச்சிற்றம்பலம்.